إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل هو القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله ولو آمن أهل الكتاب لكان خيرا لهم منهم المؤمنون وأكثرهم الفاسقون
النبي سعيد الخدري رضي الله عنه قال قال نبينا مصطفى صلى الله عليه وسلم من راى منكم منكرا فليغيره بيده فان لم يستطع فبقلبه وذلك اضعف الايمان رواه مسلم او كما قال النبي مصطفى حبيب صلى الله عليه وسلم இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இவ்வுலகமே இருளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருந்து தூதராக காத்தபு நபியினாக இவ்வுலகத்துக்கு ஜொலித்து வந்த நம் உயிரிடும் நேரான ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சுன்னாக்களை அடிச்சுவடுகளை பிஞ்சு வந்த உத்தம கண்ணியமான சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபாஈன்கள் கியாமத் பர்வங்கம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மஃபிரத்தும் உண்டாவதாக இறைவனை கட்டளை மதித்து இறை சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் எவற்றை எல்லாம் எடுத்து நடத்துமாறு சொல்லியிருக்கிறார்களோ ஏவிருக்கிறார்களோ முடியுமான அளவுக்கு அவற்றை எல்லாம் எடுத்து நடத்துமாறும் எவற்றை எல்லாம் படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்திருக்கிறாங்களோ விலக்கிருக்கிறாங்களோ ஹராமாக்கிருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட அனைத்து காரியங்களையும் வாழ்வில் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஒப்பியத்தின் மத்தியத்தில் செய்து கொள்கின்றேன். அன்னான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே சென்ற மாதம் குதுபாவுல யூத நசாராக்களுடைய சூழ்ச்சிகளை பற்றியும் அவர்கள் செய்யக்கூடிய சதிகளை பற்றியும் அவர்களுடைய சூழ்ச்சியில் மாட்டிக்கொண்டு அவர்களுடைய வலைக்குள் சிக்கிய நமது இஸ்லாமிய சமூகத்துடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதை பற்றியும் இந்த யூதர்களாக உருவாக்கப்பட்ட வலிக்கட்ட கொள்கைகளுடைய சுருக்கமான சில விடயங்களை பற்றி சென்ற குதுபாவுல நாங்கள் விரிவாக பார்த்தோம். அன்பான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதே தொடர்ல இன்றைய குதுபாவுல அந்த யூத நசாராக்களால் உருவாக்கப்பட்ட சில வலிக்கட்ட கொள்கைகளை பற்றி இன்றைய குதுபாவுல சுருக்கமாக பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அன்பான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த முழு உலகத்தையும் படைத்து இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அது மஸ்ஜித் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று அன்பான சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹுக்கு இந்த பூமியில அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்றா அல்லாஹ் கோவிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அதையும் சொல்லி காட்டினார்கள் வஅபு ரதுல் பிலாத் இலல்லாஹ் வஅபு ரதுல் பிலாத் இலல்லாஹ் அஸ்வாகுஹா அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்று
சொன்னா அது பஜார் கடைசியம் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அன்பான சகோதரர்களே, மஸ்ஜித் என்பது அல்லாஹுடைய இல்லம் என்பது அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல் மஸ்ஜித் பைத்து குல்லி தஹே, ஒவ்வொரு இறையச்சம் உள்ள அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு இறை நேசருடைய வீடும் அல்லாஹுடைய மஸ்ஜித் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அன்பான சகோதரர்களே, எந்த அளவு என்று சொன்னா இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹ் விதாயாவுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க, நபி அவங்க மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால தன்னுடைய கரத்தால் தன்னுடைய கையால் மஸ்ஜிதுல் குபா என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளி வாயிலை கட்டினார்கள். இந்த பள்ளி வாயிலை நபி அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தரிசிப்பதற்காக, தியானம் செய்வதற்காக, அங்கே போய் அமல் செய்வதற்காக போவார்கள் என்பதாக இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த மஸ்ஜிதை பற்றியும் அல்லாஹ் சூரா தௌபாவுல தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு அடியான் மன் பனானில்லாஹி மஸ்ஜிதம் மின் மாலிகி, தன்னுடைய பொருளாதாரத்தால் ரப்புக்காக வேண்டி ஒரு மஸ்ஜிதை யார் உலகத்துல கட்டுவாங்களோ, ஒரு மஸ்ஜித ஒரு மஸ்ஜித நிர்மாணிப்பாங்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்கட பார்வையில ஒரு மஸ்ஜித கட்டுறது, ஒரு மஸ்ஜித உருவாக்குறது லேசாக இருந்தாலும் நாளைக்கு மௌத்துக்கு பின்னால நாளை கியாமத்துடைய நாளையில ரப்பு இவருக்கு கொடுக்கக்கூடிய நன்மை இருக்குது, பனல்லாஹு லஹு பைதம் ஃபில் ஜன்னா. சுபஹானல்லாஹ், சுவனத்தில் அல்லாஹ் இவருக்கு ஒரு மாளிகை கட்டி கொடுக்கிறான், சுவர்க்கத்தில் அல்லாஹ் இவருக்கு ஒரு வீடை கொடுக்கிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டினாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் உன்னதியார்களே, நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். நாங்கள் கட்டக்கூடிய மஸ்ஜிதுகள், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மஸ்ஜிதுகளும் மாணிக்கத்தாலையும் தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் விலை மதிக்க முடியாத பொருட்களால கட்டப்பட்டாலும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுகளும் விலை மதிக்க முடியாத பொருட்களால கட்டப்பட்டாலும், மூணு மஸ்ஜித் உலகத்தில் இருக்குது, அந்த மூணு மஸ்ஜிதுகளுக்கும் ஏனைய மஸ்ஜிதுகள் ஒருபோதும் சமமாகாது. அந்தஸ்தாலும் சரி, கண்ணியத்தாலும் சரி, சிறப்பாலும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதும் உலகில் இருக்கக்கூடிய மூணு மஸ்ஜிதுகளுக்கு ஒருபோதும் சமமாகாது என்பதை நாம் குர்ஆன் மூலமாகவும் ஹதீஸ் மூலமாகவும் பார்க்க முடிகிறது. அன்பான சகோதரர்களே, உலகத்தில் சிறந்த மஸ்ஜித் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் மூணு மஸ்ஜிதுகளை குறிப்பிட்டு சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த மஸ்ஜிதுகளில் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் வித்தியாசமான நன்மைகள், கண்ணியங்கள், சிறப்புகள் கிடைக்கின்றது என்பதாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அந்த மூணு மஸ்ஜிதுகளும் எந்த மஸ்ஜித்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, முதலாவது மஸ்ஜித் மஸ்ஜிதுல் ஹரம், மஸ்ஜிதுல் ஹராம், அதாவது மக்கால இருக்கக்கூடிய மஸ்ஜித் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இரண்டாவது மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மஸ்ஜிதுன் நபவி, மதீனால இருக்கக்கூடிய அவர்களுடைய மஸ்ஜித் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினாங்க. மூணாவது மஸ்ஜித் மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜின்களின் மூலமாக கட்டப்பட்ட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா சிறந்த மஸ்ஜித் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. இந்த மூணு மஸ்ஜிதுகளுக்கும் ஏனைய மஸ்ஜிதுகள் ஒருபோதும் சமமாகாது என்பதையும் நாம் குர்ஆன் ஹதீஸ் மூலமாக பார்க்க முடிகிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் உன்னலடியார்களே, இந்த மூணு மஸ்ஜிதுகளுடைய கண்ணியத்தை பற்றியும் சிறப்பை பற்றியும் அந்தஸ்தை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஏராளமான ஹதீஸ்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, யார் இந்த காபாவை கண்ணால பார்த்து கேட்கக்கூடிய முதலாவது துஆவை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினாங்க. இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன أول بيت وضع للناس الذي ببقى مبارك وهدى للعالمين مكن الطاقة உலகத்தில் கட்டப்பட்ட வைக்கப்பட்ட மஸ்ஜிதுகளில் முதலாவது மஸ்ஜித் பக்வா என்று சொல்லக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இந்த மஸ்ஜித் முபாரக்கன், பரக்க செய்யப்பட்ட மஸ்ஜிதாகவும், ஹுதல்லில் ஆலமீன், முழு அகிலத்தாருக்கும் நேர்வழி காட்டக்கூடிய ஒரு மஸ்ஜித் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால், இந்த மக்கா ஊரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான், இந்த அச்சமற்ற ஊரின் மீது சத்தியமாக என்று குர்ஆன்ல இந்த மஸ்ஜிதுடைய இந்த ஊருடைய கண்ணியத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உலகத்தில் கட்டப்பட்ட முதலாவது மஸ்ஜித் என்ன மஸ்ஜித் என்று தெரியுமா? சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த மஸ்ஜித் என்ன மஸ்ஜித்? நபி அவங்க சொன்னாங்க, அதுதான் இந்த கஅபா. இந்த கஅபா என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. ஒரு அடியான் இந்த மஸ்ஜிதில் ஒரு தொழுகை தொழுதா அவருக்கு ஒரு லட்சம் நன்மை கிடைக்கிறது என்பதாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இந்த பூமியில, இந்த மக்கா என்ற இடத்துல, இந்த ஹரம் ஹரம் ஷரீஃபுக்கு சூழ யாரும் வேட்டையாட முடியாது, யாரையும் கொலை செய்ய முடியாது, அங்கிருக்கக்கூடிய புற்பூண்டுகளை புரிந்து முடியாது, அங்கே தர்க்கம் செய்ய முடியாது, சண்டை பிடிக்க முடியாது என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியுடைய சிறப்பை சொன்னார்கள். இன்னும் யார் ஒரு மனிதன் இந்த ஹரம் இந்த கஅபாவை பார்ப்பதற்காக செல்வார்களோ, ஹஜ்ஜி பயணத்தை மேற்கொள்வார்களோ, அவர்கள் திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போன்று வருகிறார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மக்காவுடைய கண்ணியத்தை பற்றி சொல்லிக் கொண்டே போனார்கள். அதே போல மதீனாவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அராத ஹாதிஹில் பல்தத பிஸூஇன் அஸாபஹுல்லாஹு கமா யதூபுல் மில்ஹு ஃபில் மா. யார் இந்த மதீனாவுக்கு கெட்ட எண்ணத்தோட, மோசமான எண்ணத்தோட, ஒரு தவறான எண்ணத்தோட இந்த மஸ்ஜிதுல் நபவிக்கு மதீனாவுக்கு வருவாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உப்பை எடுத்து தண்ணீர போட்டா அந்த உப்பு எப்படி கரைஞ்சிடுமோ அதே போல இந்த கெட்ட எண்ணத்தோட வரக்கூடிய அடியான் அல்லாஹ் கரைச்சிடுவான், அழிச்சிடுவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினாங்க. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த மதீனாவுக்கு அல்லாஹ் ஒரு பெயரை வைத்திருக்கிறான். இன்னல்லாஹ ஸம்மல் மதீனா, இந்த மதீனாவுக்கு அல்லாஹ் ஒரு பெயரை வைத்திருக்கிறான். அப்பாபா, மனமான ஊர் என்பதாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தாவூத் என்று சொல்லக்கூடிய காலரா நோய், மோசமான ஒரு நோய் இந்த மதீனாவுக்குள்ள ஒரு போதும் நுழையாது என்பதாக சொன்னாங்க. என்ன நபி அவங்க சொன்னாங்க, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி மக்காவை கண்ணியப்படுத்தினார்களோ, ஒரு சிறந்த ஊராக ஆக்கினார்களோ, அதே போன்று நான் மதீனாவை சங்கைப்படுத்துகிறேன், மதீனாவை கண்ணியமான ஊராக கருதுகிறேன். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மதீனாவுக்கும் மதீனா வாசிகளுக்கும் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லி அஹ்லி மதீனா ஃபீ முத்திஹிம், யா அல்லாஹ், இந்த மதீனா வாசிகளுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வஸ்துக்கள்ல அளவே நிறுவேனே நீ பரக்கத் செய்வாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் பல தடவைகள் துஆ செய்திருக்கிறார்கள். எல்லாத்தை விடவும் இந்த பூமி எந்த அளவுக்கு தங்கையான ஒரு பூமி என்றா, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பூமி. இது மதீனாவுடைய சிறப்புகள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சிறப்பை பற்றியும் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, சஹாபாக்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் கட்டப்பட்ட இரண்டாவது மஸ்ஜித் எது தெரியுமா? சஹாபாக்கள் கேட்டார்கள், என்ன மஸ்ஜித் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸா இரண்டாவதாக கட்டப்பட்ட வீடு. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிபிலாவாக முன்னோக்கித்தான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 17 மாதங்கள், 1.5 வருடங்கள் கிபிலாவாக முன்னோக்கி தொழுகை நடாத்தினார்கள். அதற்கு பின்னால்தான் குர்ஆனுடைய ஆயத் இறங்குது. நபி அவர்கள் காபாவை முன்னோக்கி அவங்க தொழுகை நடாத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனா அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, முழு மனித சமூகத்துடைய ஈமானை போக்கக்கூடிய மோசமான ஒரு மனிதன் தான் தஜ்ஜால். இதை பற்றி சென்ற குதுபாக்கள்ல நான் தெளிவாக பேசியிருந்தேன். இந்த தஜ்ஜால் என்று சொல்லக்கூடிய இந்த மோசமான மனிதன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும் செல்வான், ஆனா 3 இடங்களுக்கு போக முடியாது. ஒன்று காபாக்குள்ள நுழைய முடியாது, இரண்டாவது மதீனாக்குள்ள நுழைய முடியாது, மூணாவது நபி அவர் சொன்னாங்க, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாக்குள்ள இந்த தஜ்ஜாலால நுழைய முடியாது, வானவர்கள் கையில் வாளை வைத்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டினாங்க. அன்பான சகோதரர்களே, அதே போல இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா கூட இருக்கக்கூடிய பூமி இருக்குது. குர்ஆன் சொல்லுது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அஃதல்லதி பாரக்னா ஹவ்லஹு. அந்த தூள உள்ள பூமிய அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறார். இந்த வார்த்தைக்காக வேண்டித்தான் காலம் காலமாக யூதர்கள் அந்த பூமியை தன்னுடைய கைப்பிடியில் வைத்துக் கொள்வதற்காக பல சூழ்ச்சிகளை திட்டங்களை செய்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம், ரப்பு சொல்லிருக்கிறார், இந்த பூமி பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது, பெட்ரோலியம் அதே போன்று பழங்கள் ஏனைய எல்லா வசதிகளும் அந்த பூமியில் கிடைக்கிறது, அந்த பூமியை விட்டுக் கொடுக்காமல் இருப்பதற்காக வேண்டித்தான் யூதர்கள் பல சூழ்ச்சிகளை திட்டங்களை இன்று வரைக்கும் சீட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, என்ன அதனால் நாங்களும் இந்த மூணு மஸ்ஜிதுகளின் கண்ணியப்படுத்துகிறோம். இந்த மூணு மஸ்ஜிதுகளுடைய கண்ணியத்தையும் நாங்கள் உள்ளத்தால் மதிக்கிறோம். ஏன் எங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதிக்கக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மூணு மஸ்ஜிதுகளுடைய கண்ணியத்தையும் இஸ்லாமியர்களுடைய உள்ளத்தில் இருந்து நீக்க வேண்டும், போக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் இந்த மூணு மஸ்ஜிதை மதிக்க கூடாது, இந்த மூணு மஸ்ஜிதுகளின் கேவலப்படுத்தோடும் என்று அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் பெரிய ஒரு கூட்டம் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், பெரிய ஒரு கூட்டம் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார், அந்த கூட்டம் யார் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அவர்கள் தான் யூதர்களுடைய ஜூதர்களுடைய கைப்பிடியாக பொம்மையாக இருக்கக்கூடிய ஷியாக்கள். ஷியாக்கள் என்பவர்கள் இந்த மூணு மஸ்ஜிதுகளையும் கேவலப்படுத்த வேண்டும், இந்த மூணு மஸ்ஜிதுகளையும் அவமானப்படுத்த வேண்டும், மூணு மஸ்ஜிதுடைய தங்கே கண்ணியத்தை இல்லாமப்படுத்த வேண்டும் என்று பல நூற்றாண்டுகளாக பல திட்டங்களை சூழ்ச்சிகளை செய்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, ஷியாக்கள் உடைய பார்வையில் இந்த மூணு மஸ்ஜிதுகளும் மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் நபவி, அதே போல மக்கா, இந்த மூணு மஸ்ஜிதுகளும் எப்படி மதிக்கப்படுகிறது என்பதை எங்களுடைய இமாம்களுடைய கிதாபில் இருந்து சொல்வதை விடவும் அந்த வழிகட்ட ஷியாக்களுடைய கிதாபில் இருந்தே சில தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஷியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு பிரிவு கிடையாது. ராபிதியா, ஜைதியா, இமாமியா, ஈசானியா, சபியா, குராபியா, இஸ்மாயிலியா, நுசைரியா என்று பல கொள்கையுடையவர்கள் இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, குர்ஆனுக்கு அடுத்ததாக நாம் மதிக்கக்கூடிய ஒரு கிதாப் இருக்கும் என்றால் ஸஹீஹுல் புகாரி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி கிதாப். அதே போன்று ஷியாக்கள் அவர்களுக்கு என்று மோசமான பொய்யான ஹதீஸ்களை இட்டு கட்டின சில முக்கியமான கிதாபுகளை வைத்திருக்கிறார்கள். நாம் புகாரி முஸ்லிமை மதிப்பது போன்று அவர்களிடத்தில் தங்கியான ஐந்து கிதாபுகள் இருக்கிறது. அதுல ஒன்று தான் முஹம்மது பின் யாகூப் குலைனி என்று சொல்லக்கூடிய அவர்களால் தொகுக்கப்பட்ட காஃபி என்று ஒரு கிதாப் இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த கிதாபுல பொய்யான ஹதீஸ்கள் 16,199 ஹதீஸ்கள். அதே போல இரண்டாவது கிதாப் தாயிப் அத்துயூசி என்பதால் தொகுக்கப்பட்ட தஹ்ரீபுல் அஹ்காம் என்ற கிரந்தத்தில் 1905 ஹதீஸ்கள் இருக்கிறது. அதே போன்று இஸ்திபுஃபார் என்று சொல்லக்கூடிய கிதாபுல 5,511 ஹதீஸ்கள். மல்லா யஹ்புருல் ஃபகீ என்ற கிதாப் இமாம் சதூக்கால், அவருடைய இமாம் என்று மதிக்கக்கூடிய வலிக்கட்ட ஒரு இமாம் சதூக் என்பவர் தொகுக்கப்பட்டது, 5,998 ஹதீஸ்கள். அதே போன்று ஜாமியுல் அஹாதீஸ்
அவங்களுடைய கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதே போல அல்லாஹ் காபாவை திறந்த பூமி
பூமியாக தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாலே கண்ணியமான பூமியாக அல்லாஹ் செலக்ட் பண்றதுக்கு முன்னாலே 40 வருடங்களுக்கு முன்னாலே அல்லாஹ் கர்பலா பூமியை சிறந்த பூமியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருந்தான் என்பதாக ஷியாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. எங்கட அக்கீதா சிறந்த ஒரு சுவர்க்கம் சுவனத்திலே ஜென்னத்திலே ஆக உயர்ந்த சுவனம் எது என்று கேட்டா நாங்க சொல்லுவோம் ஜென்னத்துல ஃபிர்தௌஸ். ஆனா ஷியாக்கள் சொல்லுவாங்க ஜென்னத்துல ஃபிர்தௌஸை விட சிறந்த ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னா அது இந்த கர்பலா பூமி தான். இன்னும் சொல்லுவாங்க யார் எல்லாம் பல நூற்றாண்டுகளாக பகத்துள்ள புற நிர்மாணம் அதாவது மோடிஃபை பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் அந்த காபாவை புற நிர்மாணம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா ஷியாக்களுடைய ஒரு நிலைப்பாடு அவங்களுடைய அகீதா யாரெல்லாம் காபாவை கட்டினாங்களோ கடைசியாக அவங்க ஒரு இமாம் வருவதாக எதிர்பார்க்கிறாங்க அவங்க தான் இமாம் மஹதி. இந்த மஹதி வந்து என்ன செய்வாங்கன்றா யாரெல்லாம் காபாவை மோடிஃபை பண்ணினாங்களோ எல்லாருடைய கையை வெற்றிடுவாங்க என்பதாக ஷியாக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே இது அவங்க காபாவை பார்க்கக்கூடிய பார்வை. அதே போல எங்களுக்கு தெரியும் ஹஜர் அல் அஸ்வத் கல்லி இந்த கல்லில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க யார் இந்த கல்ல முத்தம் விடுவாங்களோ அல்லாஹு அக்பர் அவங்களுடைய முழு பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறார். நாளை கியாமத்துடைய நாளையில இந்த ஹஜர் அல் அஸ்வத் கல்லுக்கு 2 கண்ணும் ஒரு நாவும் கொடுக்கப்படும். இந்த கல் அல்லாஹ்வுக்கு முன்னால் சொல்லும் யா அல்லாஹ் இந்தந்த மனிதர் எல்லாம் வந்து என்ன மதம் செஞ்சாங்க என்ன முத்தம் விட்டாங்க என்று அல்லாஹ் கிட்ட சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லு அல்லாஹ்வுடைய வலது கை. இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லு அல்லாஹ்வுடைய வலது கை. யார் இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தம் விடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹோட முசாஃபா செஞ்சிட்டாங்க. அன்பான சகோதரர்களே இது ஜாமியுல் அஹாதீஸ் என்ற கிரந்தத்தில் அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லுவாங்க அல் ஹஜர் யமீனுல்லாஹ் ஹஜருல் அஸ்வத் கல்லு அல்லாஹ்வுடைய வலது கை. விருப்பமானவங்க அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லோட முசாஃபா செய்யுங்க அல்லாஹோட முசாஃபா செஞ்சது மாதிரி. ஆனா அன்பான சகோதரர்களே அல்லாஹ் என்னடியார்களே நாங்க ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். அண்மை காலமாக இந்த ஹரத்தில பல இன்சிடென்ட் பல பல விதமான அசம்பாவிதங்கள் அதாவது பல ஆக்சிடென்ட்கள் நடந்து கொண்டே வருவது இதற்கு காரணம் என்ன. அண்மையில வெளியாகின ஒரு பத்திரிகை தான் தினமலர் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை இந்தியாவில் வெளியாகக்கூடிய பத்திரிகை. நீங்க இந்த பத்திரிகையோட டீடைல்ஸ் www.thinamalar.com போய் இந்த டீடைல்ஸ் நீங்க எடுத்துக்கொள்ளும். அதாவது 2015 9 மாதம் 12 வெளியாகின பத்திரிகையில அவங்க ஒரு புள்ளி பிரச்சனை இருக்கிறாங்க. அதாவது கடந்த 25 ஆண்டுகளாக சுமார் இந்த அறத்துல 27,000 பேர் மரணித்திருக்கிறாங்க. சுமார் 27,000 ஹாஜிமார்கள் மௌத்தாக இருக்கிறாங்க. 1990 7 மாதம் 2022 ஷைத்தானுக்கு கல்லடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சுமார் 1426 ஹாஜிமார்கள் ஒப்பாத்தாக்கினாங்க. 1994 5 மாதம் 23 அதே ஷைத்தானுக்கு கல்லடைக்கக்கூடிய நிலைமையில 270 ஹாஜிமார்கள் ஒப்பாத்தாக்கினாங்க. 1997 4 மாதம் 16 அதாவது கேஸ் விபத்தில் கேஸ் வெடிச்சு 217 ஹாஜிமார்கள் ஒப்பாத்தாக்கினாங்க. 1998 4 மாதம் 9 அதாவது ஜமராத் பள்ளத்தாக்கில 118 ஹாஜிமார்கள் ஒப்பாத்தாக்கினாங்க. அதே போல 2003 2 மாதம் 3 கிட்டத்தட்ட சைத்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட 14 ஹாஜிமார்கள் ஒப்பாத்தாக்கினாங்க. 2004 2 மாதம் 1 அதே மாதிரி 250 ஹாஜிமார்கள் ஒப்பாத்தாக்கினாங்க. 2006 1 மாதம் 2 ஜமாத் பள்ளத்தாக்கில 346 ஹாஜிமார்கள் மௌத்தாக்கினாங்க. இந்த வருடம் 2015 9 11 கிரேன் விபத்தில் கிட்டத்தட்ட 108 ஹாஜிமார்களும் மினா என்ற இடத்தில் நடந்த சம்பவத்தில் 217 ஹாஜிமார்கள் ஒப்பாத்தாக இருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களை எங்கட பார்வையில பார்த்தா இது ஒரு ஒரு இன்சிடென்ட் எல்லா வளமையா நடக்கிறது போல நடந்திருக்குது. கூட்டம் நெருங்கி அதாவது ஏதோ ஒரு விபத்துல எங்கட ஹாஜிமார்கள் ஒப்பாத்தாக இருக்கிறாங்க நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா அன்பான சகோதரர்களே இதனுடைய உண்மை நிலைப்பாடு என்ன? இந்த ஹாஜிமார்கள் இயற்கையாகவே மரணிச்சாங்களா இல்ல கதிர் செய்து இந்த ஹாஜிமார்களை கொன்றாங்களா என்பதை நாங்க ஒவ்வொருவரும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஒவ்வொரு வருடமும் உண்மைக்குமே கூட்டங்கள் அதிகமாக கூடிய நிலைமையில, அதாவது ஒரு மரத்துல பழம் இருக்குது, அந்த பழம் காத்தடிச்சு கீழே விழுந்தா நாங்க எடுத்து சாப்பிடுவோம், அது அது வளம் ஒரு பழம் பழத்துட்டா கீழே விழும் நாங்க எடுத்து சாப்பிடுவோம். இன்னொன்று இருக்குது, மரத்துல இருக்கக்கூடிய பழத்தை கல் அடிச்சது சரி இல்ல கொக்கை எடுத்து சரி பிச்சு சாப்பிடுவோம். அதே போலத்தான் கொண்டிருக்கிற மரத்தில கூட்டம் நெரிசல் ஏற்படுத்தி அதாவது நெரிசல்கள் உண்டாகி ஹாஜிமார்கள் மூத்தாகுவாங்க. இன்னொன்று இருக்கிற நெரிசலை உண்டாக்கி ஹாஜிமார்களை கொலை செய்யறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, வரலாற்றை எடுத்து பார்த்தா அல்லாஹு அக்பர், இந்த ஷியாக்கள் என்பவங்க எந்த அளவு சூழ்ச்சி செஞ்சிருக்கிறாங்க என்று சொன்னா, இந்த ஷியாக்களுக்கு இந்த செயல்களை செய்தவர்களுக்கு அல்லாஹுடைய லானத் உண்டாகட்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு நல்லடியார்களே, இந்த ஹஜ்ஜுடைய காலப்பகுதியில அதாவது இஸ்லாமியருடைய உள்ளத்துல இந்த காபாவுடைய கண்ணியத்தை இந்த ஹரத்துடைய கண்ணியத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காகவும், ஹரத்துடைய கண்ணியத்தை தாழ்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டியும், அகலு சுன்னாவாகிய ஆஜிகளை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காகவும், காபாவை முற்றை விட வேண்டும் என்பதற்காக பல நூற்றாண்டுகளாக இந்த ஷியாக்கள் பல சூழ்ச்சிகளை செய்து வருகிறார்கள். அன்பான சகோதரர்களே, அதாவது அல் குர்ஆன் .com, அதே போல அஸ் ஸஹ்ரா .com, அதே போல ஷியாக்களுடைய வெப்சைட்ல இருந்து சில தகவல்களை எடுத்தேன். அதுல சில முக்கியமான தகவல்களை அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 294 ஆண்டு ஷியாக்கள் ஒரு பிரிவினர் ஆன கராமிதா என்று சொல்லக்கூடியவர்கள், நீங்க ஆங்கிலத்தில் அதாவது கூகுள்ல போய் கராமிதா என்று அடிச்சா அந்த ஹிஸ்டரி அந்த வரலாறு எங்களுக்கு முன்னால வரும். எடுத்து பாருங்க, கராமிதா என்று சொல்லக்கூடியவர்கள் யாரே, இவங்க செய்த சூழ்ச்சிகள் என்ன? ஷியாக்களுடைய ஒரு பிரிவு தான் கராமிதா என்று சொல்லக்கூடியவர்கள். 294 ஹிஜ்ரி அன்று காபத்துல்லாவுக்கு முன்னால ஒரு ஒரு அதாவது ஒரு பிரச்சனைய ஒரு சண்டையை உருவாக்கி அதுல பல ஹாஜிமார்கள் காயப்பட்டாங்க. அந்த காயப்பட்ட ஹாஜிமார்களுக்கு ஷியா கொள்கையை சார்ந்த பெண்கள் தண்ணீர் கொடுக்கிறது போன்று ஹாஜிமார்களை கொலை செஞ்சாங்க. அன்பான சகோதரர்களே, அதே போன்று எங்கட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம், இதை நாம கேள்விப்பட்டு கூட இருக்க மாட்டோம் நிறைய மக்கள், ஹிஜ்ரி 307 ஆண்டு நடந்த ஒரு மிகவும் மோசமான ஒரு சம்பவம். அன்பான சகோதரர்களே, ஹஜ்ஜிக்கு போன நாம பார்த்தா ஹஜருல் அஸ்வத் கல்லு 6 துண்டாக உடைக்கப்பட்டிருக்கும். ஆனா நவீன காலத்துல ஹஜருல் அஸ்வத் கல் என்பது ஒரே கல்லு தான், ஆனா இன்றைக்கு அந்த கல்லு 6 துண்டாக இருக்குது. ஏன் 6 துண்டாக உடைக்கப்பட்டிருக்குது? இதற்கு ஒரு காரணம் இருக்குது. அன்பான சகோதரர்களே, அல்லாமா இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பிதாயா வன் நிஹாயா என்ற அவங்களோட கிரந்தத்தில 140வது பக்கத்தில 11வது முஜல்லத் 11வது புத்தகத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க, இந்த கராமிதா என்று சொல்லக்கூடிய ஷியாக்களுடைய பிரிவுக்கு தலைவராக வந்த அபு தாஹிர் அல் ஹுசைன் பின் அபி சயீத் அல் ஜினாபி லானஹுல்லா, அல்லாஹ்வுடைய சாபத்தை அடையக்கூடிய இந்த மனிதன் என்ன செய்கிறான் தெரியுமா? அதாவது ஹிஜ்ரி 317 ஆண்டு என்ன செய்கிறார் என்றா, ஹஜ்ஜிக்கு வந்த ஹாஜிமார்களுடைய சொற்க சூறையாடுகிறார். சூறையாடுவது மட்டும் அல்ல, ஒரு குழப்பத்த ஒரு சண்டைய ஒரு பிளப்பாளிய உண்டாக்கி கிட்டத்தட்ட 30,000 ஹாஜிமார்களும் கொலை செஞ்சார். ஒரு மனிதன் இரண்டு மனிதன் அல்ல, 30,000 ஹாஜிமார்களை கொலை செஞ்சது மட்டும் அல்ல, அல்லாஹு அக்பர் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் எழுதுறாங்க, சில உலமாக்கள் சில ஹாஜிமார்கள் தப்பி ஓடுவதற்காக காபாவுடைய புடவை பிடிச்சு ஏறினாங்க காபாவுக்கு மேலால. இந்த ஷியாக்கள் காபாவுக்கு மேலால ஏறி அந்த உலமாக்களை ஹாஜிமார்களை கொலை செஞ்சு ஜம்ஜம் கிணத்துக்குள்ள போட்டாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் பின்னலடியார்களே, அது மட்டுமல்ல, எங்களுக்கெல்லாம் தெரியும் உலகத்துல நான் தான் ரப்பு என்று சொன்ன ஒரு மனிதன் இருப்பான் என்று அவனுக்கு அடுத்த ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னா, இந்த அபு தாஹிர் என்று சொல்லக்கூடிய ஷியாக்களுடைய பிரிவுடைய அமீர் என்று சொல்ல ஷியாக்களுடைய கராமிதா பிரிவுடைய அமீர் இந்த அபு தாஹிர் காபாவுடைய கதவுக்கு முன்னால் நின்று கொண்டு, அதாவது காபாவுடைய கதவை பிடித்துக் கொண்டு, லிமனில் முழுக்குள் யவும், இன்றைய நாள் இந்த நாட்கு ஆளக்கூடியவன் யாரு? அல்லாஹ் முழு உலகத்தை அழிச்சு கேட்கக்கூடிய நான் தான் அனைத்தையும் செய்யக்கூடியவன். அதாவது ஹிஜ்ரி 317 30,000 ஹாஜிமார்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அதே போல 1986 ஆண்டு, அதாவது 1407 ஹிஜ்ரி, ஈரான்ல இருக்கக்கூடிய தலைநகரம் தஹ்ரான் என்று சொல்லக்கூடிய ஊரில் இருந்து ஹஜ்ஜுக்கு வந்த ஷியாக்கள் கிட்டத்தட்ட 150 கிலோகிராம் எடையுள்ள, அதாவது குண்டுகள் எடுத்து வந்தாங்க. அதாவது தெரியும் குவைத் நாட்டில் எம்பசராக இருந்த குலாம் அகமது என்று சொல்லக்கூடியவர் குவைத் நாட்டில் இருந்து ஹஜ்ஜுக்கு வந்த ஹாஜிகள் கூடிய கையில, அதாவது மோசமான ஆயுதங்கள், மோசமான குண்டுகளை கொடுத்து அனுப்புறாங்க. அந்த விபத்துல எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பெரிய சண்டைகள் ஏற்பட்டுச்சு. அரசுக்கு முன்னால, அரசுக்கு வெளியில, மதீனாவுடைய பாதையில கிட்டத்தட்ட 200 ஹாஜிமார்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் பின்னலடியார்களே, அதே போல ஹிஜ்ரி 1410, அதாவது சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னால சவுதியில இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா என்ற ஷியாக்களுடைய பிரிவும், அதே போல குவைத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா என்ற ஷியாக்களுடைய இரண்டு பிரிவும் ஒன்று சேர்ந்து என்ன தெரியுமா செஞ்சாங்க? எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் முஹைசம் என்று ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த பள்ளத்தாக்குல ஹாஜிமார்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ரெண்டு பிரிவும் திட்டம் செய்து அவங்க மாஸ்க் அணிஞ்சு கொண்டு அல்லாஹு அக்பர் விஷ வாயு மோசமான நஞ்சு ஒரு பதார்த்தத்தை திறந்து விடுறாங்க. அந்த இடத்துல 5000 ஹாஜிமார்கள் வப்பாத்தாங்க. கிட்டத்தட்ட 5000 ஹாஜிமார்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அதே போல அன்பான சகோதரர்களே, கவலையான விஷயம், இந்த வருடம் 9/23 அன்று மினால நடந்த சம்பவம். நிறைய மக்கள் நினைக்கிறாங்க கூட்டத்தில் எங்கட ஆஜிமார்கள் வப்பாத்தாகினாங்க. ஆனா இன்டர்நேஷனல் மீடியாக்கள்ல, அதாவது சர்வதேச பத்திரிகைகள்ல கூட ஆதாரபூர்வமாக www.almawatin.com என்ற இந்த வெப்சைட்ல போய் பாருங்க எப்படி இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. ஷியாக்கள்ல சார்ந்த சிலர்கள் நாம விலகி கொள்ளணும், திடீரென்று அவங்க சூழ்ச்சி செய்ய மாட்டாங்க. ஈரான்ல அவங்க சபா ஒன்று கட்டிருக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஆஜிகள் ஷியா ஆஜிகளுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. எப்படி நீங்க போய் ஹஜ்ஜில குழப்பத்தை உண்டாக்கணும், எப்படி சபால குழப்பத்தை உண்டாக்கணும், நீங்க வெப்பரங்கள்ல பார்க்க முடியும். அவங்களுக்கு எண்டு தஹ்ரான்ல ஈரானுடைய தலைநகரத்தில் ஒரு சபாவை கட்டி வச்சு ட்ரைனிங் கொடுக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, இதே ட்ரைனியோட வந்து சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த திட்டங்களை தீட்டுறாங்க. சொல்ல போனா 717 ஹாஜிமார்கள் அல்லாஹு அக்பர் இந்த வருடம் ஒப்பாட்டாகினாங்க. அவங்க சாதாரணமாக ஒப்பாட்டாகல்ல, ஷியாக்கள் சூழ்ச்சி செய்தாங்க, திட்டம் தீட்டினாங்க. அதாவது ஹாஜிமார்கள் வரக்கூடிய வழியில லப்பைக் யா ஹுசைன், லப்பைக் யா ஹுசைன் என்று கோஷம் விட்டு அரசியல், அதாவது கோஷங்களை கிளப்பி கிட்டத்தட்ட 700 ஹாஜிமார்கள் ஒப்பாட்டாகினாங்க என்று நாங்க நினைக்கிறோம். ஒப்பாட்டாகினாங்க, அதே இடத்துல நஞ்சு வாயுவையும் வெளியாகி இருக்கிறாங்க. ஒரு நஞ்சு பதார்த்தத்தை அந்த இடத்துல இஷ்யூவாக்கி இருக்கிறாங்க. அது அதால மூச்சு எடுக்காத நிறைய ஹாஜிமார்கள் அந்த இடத்துல ஒப்பாட்டாக இருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, இது ஷியாக்களுடைய சூழ்ச்சி. அதே போல இந்த ஷியாக்களுடைய பார்வையில் மதீனாவை எப்படி கணக்கெடுறாங்க என்றா, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்க விளங்கிக் கொள்ளணும், இந்த மோசமான உள்ளம் படைத்த இந்த மனிதர்கள் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும், இல்லை என்றா அவனுடைய நாட்டுப்படி என்ன இருக்கிறோ அது அவர்களுக்கு நடக்க வேண்டும் என்று நாங்க பிரார்த்தனை செய்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஷியாக்களுடைய பார்வையில் நிலைப்பாட்டில் இந்த மதீனா எப்படி மதிக்கப்படுகிறது என்று சொன்னா, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 1430 ஹிஜ்ரி, அதாவது சுமார் 6 வருடங்களுக்கு முன்னால எங்களுக்கு தெரியும் இந்த ஷியாக்களுடைய பார்வையில ஜன்னத்துல் பக்கி, அதே போல உமர் அபூபக்கருடைய கபூர் எப்படி மதிக்கப்படுகிறது என்றா, நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால 3 சஹாபாக்கள் தான் உண்மையான ஈமானோடு இருந்தாங்க. ஒன்று மிகதாது பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு, வாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, மத்த எல்லா சஹாபாக்களும் நபியின வஃபாத்தோட முர்த்ததாகிட்டாங்க என்பதுதான் ஷியாக்களுடைய நிலைப்பாடு. அதனால என்ன செஞ்சாங்க, 1430 ஹிஜ்ரி ஹஜ்ஜுடைய காலப்பகுதியில ஜன்னத்துல் பக்கீல இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய கபரை தோண்ட ஆரம்பிச்சாங்க. அங்கிருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய உடல்களை, அமர் உஸ்மானுடைய உடலை எடுக்க பல திட்டங்களை, சூழ்ச்சிகளை கீறினாங்க. ஆனா அல்லாஹ் பாதுகாத்தான். ஆனா ஷியாக்கள் இந்த மதீனாவுக்கு வந்தா நபியுடைய கபரை சியாரம் செய்வாங்க. செஞ்சிட்டு அவங்களுடைய பார்வையில அவங்களுடைய கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, யார் எல்லாம் அமருடைய அபுபக்கருடைய கபருக்கு முன்னால் இருந்து அல்லாஹும்மல் அன் அல் ஜிபத்தி வத்தாஹூத் என்று இந்த ரெண்டு சஹாபிக்கும் பதுவா செய்வாங்களோ அல்லாஹு அக்பர் இன்னும் சொல்லுவாங்க, இந்த ரெண்டு பேரும் காஃபிர், இவங்க முஸ்லீம் கிடையாது என்பதை ஷிஃபா உஸ்துதூர் அவங்களோட கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. எழுதிட்டு சொல்லுறாங்க, யார் இப்படி பதுவா செய்வாங்களோ கத்தபல்லாஹு சபஈன அல்ஃப ஹஸனா, அல்லாஹ் 70,000 நன்மையை கொடுக்கிறான், 70,000 பாவங்களை மன்னிக்கிறான், 70,000 உயர் தர்ஜாக்களை அந்தஸ்தை கொடுக்கிறான். இன்னும் சொல்லுவாங்க, அல்லாஹ் அரசுக்கு மேலால உமருக்கும் அபூபக்கருக்கும் பதுவா செய்யக்கூடிய மக்களை உயர்த்தி அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். இன்னும் சொல்லுவாங்க, இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபியுடைய காலத்துல முஃமினாக இருந்தது போல நடிச்சாங்க, ஆனா இந்த உஸ்மான் நபியுடைய மருமவன், அவங்க ஒரு முனாஃபிக், அவங்க முனாஃபிக்காகத்தான் வாழ்ந்து முனாஃபிக்காக மரணிச்சாங்க. ஷியாக்களுடைய இமாம் நிஹ்மத்துல்லா ஜஸாயிரி என்பவன் அன்வார் நுஹ்மானியா என்ற அவங்களுடைய புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதே போல அன்பான சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹராத்துல பிறந்தவர்கள், எங்களை மொழியில சொல்றதாக இருந்தா விபச்சாரத்தில் பிறந்தவர்கள் தான். அவர்கள் உமர் இப்னு கத்தாப் என்பதாக யூசுப் பஹரான் என்பவன் சிராத்தல் முஸ்தகீம் என்ற அவன் புத்தகத்தில் எழுதியிருக்கிறான். அதே போல அன்பான சகோதரர்களே, அண்மை காலமாக ஈரானில் அதாவது பிரச்சனைகளை, ஈரானில் கோஷங்களை, ஈரானில் புரட்சியை ஏற்படுத்தின ஹுமைனி என்று சொல்லக்கூடியவன் அவனுடைய கிதாபில் கஷ்வுல் அஸ்ரார், அதே போல ஹுகூமத்துல் இஸ்லாமியா அந்த புத்தகம், இந்த மஹல்லாவை சேர்ந்த ஒருவர் எனக்கு ஆங்கிலத்திலும் கொண்டு வந்திருக்கிறார், அது ஆதாரத்தோடு எனக்கு காட்ட முடியும். அந்த புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய, நான் நினைக்கிற ரபியுல் அவ்வல் பிறை 9 நினைக்கிறேன், இந்த நாளை ஒரு பெருநாளாக கொண்டாடுவாங்க. காரணம் என்ன தெரியுமா, இந்த மஜூசி தான் அதுல அமர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செஞ்சான். இந்த கொலை செஞ்ச மனிதனுக்காக இவங்க அந்த நாளை பெருநாளுடைய தினமாக ஆக்கி கொண்டாடி கொண்டிருப்பாங்க ஈரான்ல. ஏன் இதை பத்தி அதிகமாக பேசுறேன்னா, எங்களை முன்னோக்கி முஹர்ரம் வந்து கொண்டிருக்குது, புது வருடம் வந்து கொண்டிருக்குது. ஷியாக்களுடைய அதாவது மோசமான அடாவடி தனங்கள், மோசமான தவறான செயல்கள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு மாதம் இந்த முஹர்ரத்துடைய மாதத்துல தான். அதனால இந்த வலைக்குள்ள நாங்க சிக்கிக் கொள்ள கூடாது. அதே போல அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் சொல்ல போனா இது மக்கா மதீனாவை ஷியாக்கள் பார்க்கக்கூடிய பார்வை. அதே போல இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஷியாக்கள் எப்படி மதிப்பாங்க என்று சொன்னா, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அன்னையில ஷியாக்களுடைய ஒரு இமாம் அல் இமாம் ஜாஃபர் முர்தலா அல் ஹுசைன் அல் அலமி என்று சொல்லக்கூடியவர், லெபனான்ல பிறந்தவர். இவர் ஷியாக்களுடைய அதாவது கும் என்ற அந்த பல்கலைக்கழகத்தில் படித்தவர். இவரது புத்தகம் எழுதினாரே ஐந்து மத்தியில் அப்சா, எங்கே இருக்கிறது மத்தியில் அப்சா என்று ஒரு புக் எழுதியிருக்கிறாரே. அன்பான சகோதரர்களே, நாங்க விளங்கோடும் இன்றைக்கு பலஸ்தீன கஸ்தால பிரசிடண்டா எல்லா அரபு நாடும் மௌனமாக இருக்கும், ஈரான் மட்டும் அதிகமாக கோஷம் விடும். ஈரான் இருக்கக்கூடிய பிரசிடன்ட், ஈரான் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் இந்த மஸ்ஜித் அக்ஸாவை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், இந்த மஸ்ஜித் அக்ஸாவை யூதர்களுடைய கையில் கொடுக்கப்படாது என்றெல்லாம் பல கோஷங்களை, பல விதமான பிறப்பாளிகளை போவாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனா இது எல்லாம் போலியானது. ஏன் சொல்றேன் என்று சொன்னா, இந்த இமாம் எழுதியிருக்கக்கூடிய இந்த கிதாபுல இந்த இமாம் என்ன தெரியுமா எழுதியிருக்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் மக்கால இருந்து குர்ஆன் சொல்லுது, நபி அதாவது மிஅராஜ் பயணத்துக்கு முதலாவது அவங்க போனது அஸ்ஸா பயணத்துல மஸ்ஜித் அக்ஸாவுக்கு. குர்ஆன் நிரூபணம் செய்கிறது பூமியில மஸ்ஜித் அக்ஸா இருக்குது, ஆனா இவர் இந்த கிதாபுல எழுதியிருக்கிறாரு, நபி அவங்க கண்டது பலஸ்தீன் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அக்ஸாவை அல்ல, வானத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அக்ஸா, பூமியில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அக்ஸா பொய்யான பள்ளி, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எழுதியிருக்கிறாரு இந்த கிதாபுக்கு. இவங்களுடைய வெப்சலம் www.azhahra.com இருந்து இந்த ஆதாரத்தோடு பேசுகிறேன். அன்பான சகோதரர்களே, இந்த புத்தகத்தை வெளியிடுறாரு எந்த அரசியல்வாதிகள் மஸ்ஜித் அக்ஸாவை கைப்பற்றுவதும் யூதர்களுடைய கையில் கொடுக்கப்படாது என்று அதாவது புரட்சிகளை அதாவது கோஷங்களை விட்டாங்களோ, இதே அரசியல்வாதிகள் இந்த புத்தகத்துக்கு பெரிய பாராட்டு விழா ஏற்பாடு செய்தாங்க. இந்த இமாம கண்ணியப்படுத்தினாங்க. வெளிநோக்கம் மக்கள் அக்காவை உடைக்கணும், அதான் உள்நோக்கம் மக்கள் அக்காவை உடைக்கணும், வெளிரங்கத்தில் நாம முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் என்று காட்டிக் கொண்டிருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, அதே போல இந்த இமாம் இன்னொரு கிதாப் எழுதியிருக்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. இந்த கிதாபுல ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறாரு. அதாவது எங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல மக்கள் அக்காவை கைப்பற்றினாங்க யூதர்களுடைய கையில் இருந்து. ஆனா இந்த இமாம் எழுதியிருக்கிறாரு, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சம்பவம் இருக்குது அது ஏற்றுக்கொள்ள முடியாது, அது பொய்யான தகவல் என்பத அவருடைய அந்த கிதாபுல 137வது பக்கத்துல 3வது புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்கிறாரு. அன்பான சகோதரர்களே, ஷியாக்கள் சொல்லுவாங்க, நபி அவங்க சொன்னாங்க உலகத்திலே 3 மஸ்ஜிதுகள் தான் சிறந்த மஸ்ஜித், மக்கா மதீனா மஸ்ஜித் அக்ஸா. ஆனா ஷியாக்கள் சொல்லுவாங்க, இந்த உலகத்துல சிறந்த மஸ்ஜித் இருக்கும் என்றா 1 மக்கா, 2வது மதீனா, 3வது கர்பலா. இந்த மக்கா மதீனாவை விடவும் இந்த கர்பலா என்பது சிறந்த பூமி என்று சொல்வது மாத்திரமல்ல, யாரு கர்பலாவுக்கு வருவாங்களோ, யாரு ஈரானுக்கு வருவாங்களோ, கர்பலா அதனால பல பேர் கொலைச்சி பள்ள பேர்ல அதாவது குழுமை பரசென்று கிராப் போட்டிகளை வச்சு ஈரானுக்கு கூட்டி போய் கொண்டிருக்கிறாங்க. என்னோட வாக்குமாரும் சரியான சந்தோஷம், என் மகன் ஈரானுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாரு, என் மகன் மாஷா அல்லாஹ் பாடசாலையில பாசாக்கி குர்ஆன் கிராப் போட்டியில பாசாக்கி அங்க போய் கொண்டிருக்கிறாரு, ஏன் கூட்டி போறாங்க என்று சொன்னா, இந்த இடத்துக்கு போய் அவங்களோட மூளைய கழுகி அவங்களே ஒரு ஷியாவாதியாக தான் வெளியாக்குறாங்க. அன்பான சகோதரனாக விலகிக் கொள்ளணும். இவங்க சொல்லுவாங்க, யாரு ஹுசைனுடைய கபரை தியானம் செய்வாங்களோ அல்லாஹ் 10 லட்சம் நன்மையை கொடுக்கிறான், 100 அடிமை உரிமை விட்ட நன்மையை கொடுக்கிறான், 100,000 குதிரைகளை அதாவது 10,000 அடிமைகளை உரிமை விட்ட நன்மையும், 1,000 குதிரைகள் அல்லாஹுடைய பாதையில கொடுத்த நன்மையும். வானவர்கள் இவங்களை பார்த்து சொல்லுவாங்களாம், கர்பலாக்கு வரக்கூடிய மக்களை பார்த்து உங்களோட பாவத்தெல்லாம் எல்லாம் மன்னிச்சிட்டால் நீங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில போகுது என்று சொல்றது மாத்திரமல்ல, தெரியாதா உன்னை விட சிறந்த ஒரு பூமி இந்த உலகத்தில் இருக்குது. காபா ஆச்சரியமாக கேட்டுச்சாம், யல்லா என்னை விட சிறந்த ஒரு பூமி இருக்குதா? இவங்க அதாவது சிறிய பிள்ளைக்கு சொல்லக்கூடிய கதை மாறி எழுதியிருக்கிறாங்க. அதனால இந்த குதுபாக்கள் அதாவது தொடர்ச்சியாக நடக்கும் எந்த அளவு என்று சொன்னா, போற உயிர் எப்பையும் போகும், அக்குகள் ஒரு நாள் மறைக்கப்படாது. அதாவது நாங்க விளங்கணும், எப்பையும் நாங்க உண்மையான அகீதா சுன்னாவாக அதாவது நபியுடைய உண்மையான கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களாக குர்ஆன் ஹதீஸோட வாழ்ந்து மரணிக்கணும். நாங்க இஸ்லாத்தை படிக்கலன்னு சொன்னா வெறுமனே உலக அறிவை மட்டும் எங்களோட மூலையிலே உள்ளத்தில் இறக்குவோம் என்றா சிம்பிளாக லேசாக இந்த ஷியாக்கள் வலிக்கடிச்சிருவாங்க. அதனால நாங்க தெளிவானவர்கள் இஸ்லாமிய கொள்கையை அதனால் அன்பான சகோதரர்களே, ஹக்கா ஹக்காக விளங்கி பாத்திர பாத்திராக விளங்கி வாழக்கூடிய பாக்கியத்தல்ல நம்ம அனைவருக்கும் தந்தது புரிவானாக. யாழ் எங்களை பாவங்களை மனுஷனியா அல்லா, யாழ் எங்களை தேவைகளை பூர்த்தியாகிறியா அல்லா, யாழ்லா எங்களுடைய பெற்றோருடைய பாவத்தை மனுஷனியா அல்லா, ஷஹீனுடைய பாக்கியங்களை தாயா அல்லா, ஹக்கா ஹக்காக பேசக்கூடிய நாவுகளாக எங்களை நாமம் மாற்றியா அல்லா, எந்த பாதனுக்கும் பயந்தியா அல்லா, தலை குனிந்து வாழக்கூடிய ஒரு உம்மத்தாக நீ எங்களை படைக்கலையா அல்லா, யா அல்லா யா அல்லா, எல்லா சந்தர்ப்பத்திலும் ஈமானோட வாழ்ந்து ஈமானோட அவருக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தது புரிவாயாக.